بسم الله الرحمن الرحيم.
الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن أحسن الكلام كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. هذه الكلية تنزل عليك إذا ترمنا نهجك وله تنزل الكلية بريوز عليك سمدايا مكيس عليك سهودر عليك سهودر عليك تايمان عليك إذا بيتاري قربنا عليك إذا ترمنا نهجيل وغلي ورميتا وداها. திருமணத்தை குறித்து அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கின்ற சில அறிவுரைகளை, சில வழிகாட்டுதல்களை இந்த திருமண தம்பதிகளுக்கும், குறிப்பாக அதைத் தொடர்ந்து நம் அனைவருக்கும் நினைவுபடுத்திக் கொள்ள நான் இந்த இடத்திலே விரும்புகிறேன். பொதுவாக ரப்புல் ஆலமீன் நமக்கு கூறுகிறான், நபியே நீங்கள் மார்க்க அறிவுரைகளை எப்போதும் கூறிக்கொண்டே இருங்கள், மக்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக உபதேசம் நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கு, அல்லாஹுவை விசுவாசிக்கின்ற, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கு அந்த உபதேசங்கள் கண்டிப்பாக பலன் தரும் என்பதாக ரப்புல் ஆலமீன் நமக்கு வலியுறுத்துகிறார். அந்த அடிப்படையில் இந்த சில நினைவூட்டல்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவிலே, இந்த உலக வாழ்க்கையில் தன்னுடைய அடியார்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் கவலைப்பட வேண்டும், அவர்கள் துக்கத்தில் இருக்க வேண்டும் என்று படைத்த இறைவனாகிய அந்த அல்லாஹ் நாடவில்லை, விரும்பவில்லை. இப்போது நீங்கள் யோசிக்கலாம், அப்படி என்றால் நாம் துக்கப்படுகின்றோமே, கவலை நமக்கு வருகிறது என்று கூறினால், பல கவலைகளை பல துக்கங்களை மனிதன் தானாகவே தேடிக்கொள்கிறார். குறிப்பாக சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை உலக மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், எல்லாம் பணம்தான், எல்லாம் பொருளாதாரம்தான், எல்லாம் செல்வம் தான். செல்வத்தை கொண்டுதான் அவர்கள் மனிதனை மதிப்பிடுகின்றார்கள். மனிதனை மதிக்கக்கூடிய அளவுகோலாக செல்வத்தை வைத்திருக்கிறார்கள். வாழ்க்கை தரத்தை அளவிடுவதற்காக செல்வத்தை வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக வாழ்க்கைக்கு செல்வம் தேவை என்பதில் நாம் கருத்து வேறுபடவில்லை. ஆனால் வாழ்க்கையே செல்வம் தான் என்று முடிவு செய்வதில்தான் பிரச்சனை இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நம்முடைய மார்க்கம் அல்லாஹ் கொடுத்த அந்த பரிசுத்தமான, அல்லாஹ்விடத்திலே படைத்த, இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மார்க்கத்திலே, இந்த செல்வத்தை எல்லாம் தாண்டி, இந்த பொருளாதாரத்தை எல்லாம் நிகழ்த்ததாக ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கை, இறை விசுவாசம் இருக்கிறது. அடுத்து அவனுடைய பண்புகள், நற்குணங்கள், அவருடைய நல்லொழுக்கங்கள் இருக்கின்றன, அவருடைய குடும்ப வாழ்க்கை இருக்கிறது.
இப்படிப்பட்ட இந்த இறை நம்பிக்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் மனிதனுடைய நற்குணங்களிலும் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு நிம்மதியை மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான். எந்த மகிழ்ச்சியை செல்வத்தை கொண்டு பணத்தை கொண்டு வாங்க முடியாதோ அந்த மகிழ்ச்சியை நற்குணங்களை கொண்டும் நல்ல குடும்பங்களை கொண்டும் இறை விசுவாசத்தை கொண்டும் இறை வழிபாட்டை கொண்டும் நாம் இலகுவாக பெற்றுவிடலாம். செல்வத்தை வைத்து வசதியான வாழ்க்கைகளை வேண்டுமானால் தேடிக்கொள்ளலாம், உயர்ந்த பொருள்களை வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளலாம், விலை உயர்ந்த ஆடைகள் விலை உயர்ந்த வாகனங்கள் என்று இந்த செல்வத்தை வைத்து வெளிரங்கமான வஸ்துக்களை வேண்டுமானால் நாம் வாங்கிவிடலாம், அதற்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிடலாம். ஆனால் சகோதரர்களே சகோதரிகளே, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு உள்ளத்தினுடைய மகிழ்ச்சி, கல்பினுடைய அந்த தெளிவு, கல்வியில் உள்ள விசாலம், உள்ளத்தில் உள்ள அந்த விசாலம் என்பது நம்முடைய இறை நம்பிக்கை நம்முடைய குணங்களை கொண்டுதான். நம்முடைய இறை நம்பிக்கை நம்முடைய நற்குணங்களை கொண்டுதான், நம்முடைய குடும்ப உறவுகளை கொண்டுதான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெற்றோரிடத்திலே பிள்ளைகள் பெற வேண்டிய அந்த பாசத்திற்கு சமமாக இந்த உலகத்தில் எதுவும் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய தாய் நம்மை அன்போடு அரவணைத்து கொஞ்சிய அந்த செல்வத்திற்கு, அந்த கொஞ்சுதலுக்கு சமமாக இந்த உலகத்தில் எந்த செல்வத்தை நீங்கள் சொல்வீர்கள்? நம்முடைய தந்தை நம் மீது கொண்ட அக்கறைக்கு சமமாக ஏதாவது செல்வத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? நம்முடைய பிள்ளையை எடுத்து நாம் கொஞ்சுகிறோமே, அவர்களை உச்சி முகர்கிறோமே, அவர்களை பார்த்தவுடன் நமது உள்ளத்திலே சிரிப்பு வருகிறது, நம்முடைய முகம் மலர்கிறது, அதற்கு ஒரு விலையை சொல்ல முடியுமா? நம்முடைய உறவுகளை நேசித்து அவர்களோடு உறவாடும் போது அப்போது கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஆடம்பரமான பங்களாவிலே ஆடம்பரமான ஒரு அறையிலே வசதியான படுக்கையிலே இருக்கும் போது அந்த ஒரு மகிழ்வு கிடைக்குமா? அண்ணன் தம்பி சகோதரன் சகோதரிகள் என்று அந்த உறவுகளோடு உரிமையாக உட்கார்ந்து ஒருவருடைய கவலை சுக துக்கங்களை நாம் பேசும் போது ஏற்படக்கூடிய அந்த உள்ளத்தினுடைய விசாலம், அதை நாம் எந்த செல்வத்திலே பார்க்க முடியும், எந்த ஆடம்பரத்திலே பார்க்க முடியும்? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அத்தனை அழைப்புகளிலும் மக்காவிலே 13 ஆண்டு காலங்கள் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள். ஒரே இறைவனாகிய அல்லாஹுவை வணங்குங்கள், படைத்தவனை வணங்குங்கள், உங்களுக்கு இரணம் அளிப்பவனை வணங்குங்கள், உங்களுடைய மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் யார் உரிமையாளனோ அவனை வணங்குங்கள் என்று எங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணித்தரமாக அழுத்தமாக கட்டளையிட்டார்களோ, நீங்கள் படித்து பாருங்கள் ஹதீஸை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள், அந்த ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது உறவுகளை சேர்த்து வாழ்வு. தௌஹீதுக்கு அடுத்ததாக இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு பிரச்சாரம் இருந்தது என்றால் உறவுகளை சேர்த்து வாழுங்கள். நீங்கள் குர்ஆனை கொஞ்சம் எடுத்து படித்து பாருங்கள் பக்கம் பக்கமாக. எங்கெல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை வணங்குங்கள் அவனுக்கு இணை வைக்காதீர்கள், ரப்பை படைத்த இறைவனை வணங்குங்கள் அவனுக்கு இணை வைக்காதீர்கள், அவனுக்கு சமமாக மனிதனையோ அல்லது மனிதர்களிலேயே உயர்ந்த இறை தூதர்களையோ இறைநேசர்களையோ யாரையும் படைத்த இறைவனாகி அல்லாஹ்விற்கு சமமாக ஆக்கிவிடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டும். இறைவனுடைய வணக்க வழிபாடுகள் படைப்பினங்களுக்கு தகுதியானவை அல்ல என்ற அழுத்தம் திருத்தமான கட்டளை அல்லாஹ் கொடுக்கின்ற ஒவ்வொரு இறை வசனத்திலும் ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்லக்கூடிய கட்டளை வபில் வாலிதைனி இஹ்ஸானா. இது இல்லாமல் குர்ஆன் வசனமே இல்லை சகோதரர்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக உபகாரமாக நன்மை செய்யுங்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவங்களாகிய ஏழு பெரும் பாவங்களை அவர்கள் பட்டியலிடும் போது அதிலே முதலாவதாக அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை, அல்லாஹ்விற்கு சமமாக படைப்பினங்கள் வழங்கப்படுவதை எச்சரித்து விட்டு, இரண்டாவது பெரும் பாவமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தாய் தந்தையின் மனதை நோகடிப்பது, தாய் தந்தையருடைய மனதுக்கு கஷ்டம் கொடுப்பது, அவர்களை வேதனைப்படுத்துவது என்று கூறினார்கள். மேலும் கூறினார்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றன, அதற்குரிய தண்டனைகளை அல்லாஹு தஆலா மரணத்திற்கு பிறகு வைத்திருக்கிறான். ஆனால் பெற்றோருக்கு செய்யக்கூடிய அந்த வேதனைகளுக்குரிய தண்டனையை மறுமையில் அல்லாஹ் கொடுப்பதோடு இந்த உலகத்திலும் கொடுத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார். ஆகவே சகோதரர்களே, இன்று பொருளாதாரம் பொருளாதாரம் என்று உறவுகளை நாம் சிதைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பொருளாதார தேடலின் சுமைகளால், பொருளாதார தேடல்களின் நெருக்கடிகளால் அண்ணன் தம்பியை மறந்து வாழ்கிறான், தம்பி அண்ணனை மறந்து, பெற்றோர்களை மறந்து பிள்ளைகள், பிள்ளைகளை மறந்து பெற்றோர்கள், இப்படியாக கணவனை மறந்து மனைவியும், மனைவியை மறந்து கணவனும் வாழக்கூடிய சூழ்நிலையில் இங்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, திருமண வாழ்க்கை என்பதை அல்லாஹு தஆலா இறை நம்பிக்கையினுடைய ஒரு அம்சமாக ஆக்கி வைத்திருக்கிறார். முஸ்லிம்களை பொறுத்தவரை இது ஏதோ பிறந்து விட்டோம் செய்ய வேண்டிய சடங்கு அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் திருமண வாழ்க்கையில் வந்துவிட்டால், மன வாழ்க்கையிலே வந்துவிட்டால், அவன் இறை விசுவாசத்தினுடைய ஒரு பகுதியை அவன் நிறைவு செய்து விடுகின்றான், அடுத்த பகுதியில் அவன் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், காரணம் என்ன? ஒரு மனிதனுடைய உள்ளம் அமைதியாக இருக்கும் போதுதான் அவனுடைய உள்ளத்திலே தடுமாற்றம் இல்லாத, குழப்பம் இல்லாத, ஹராமான பாவமான இச்சைகள் இல்லாமல் இருக்கும் போதுதான் அவன் இறைவனுக்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு பிறகு தக்பீர் கட்டும் போது அங்கே உள்ளம் சுத்தமாக இருக்கும். அவனுடைய ருக்கூ, அவனுடைய சுஜூத் சுத்தமான உள்ளத்தோடு செய்யப்படக்கூடியதாக இருக்கும். அசிங்கமான எண்ணங்களை, ஆபாசங்களை, ஹராமான இச்சைகளை வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் தொழுவானையானால், எப்படி அசுத்தமான பாத்திரத்திலே ஒரு நல்ல உணவை போட்டு யாரும் சாப்பிட மாட்டார்கள். உணவு நல்ல உணவாக இருந்தாலும் அது வைக்கப்படக்கூடிய பாத்திரம் சுத்தமானதாக இருக்க வேண்டும். அதுபோன்றுதான் சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய இறை வழிபாடு சுத்தமாக இருந்தாலும் உள்ளம் சுத்தமாக இல்லை என்றால் அந்த உள்ளத்திலிருந்துதான் இந்த தக்பீர் வருகிறது, குர்ஆன் ஓதுதல் வருகிறது, அல்லாஹ்வுடைய இருக்கிறது. ஆகவே அந்த இறை வழிபாடும் அந்த இறை வழிபாட்டையும் நாம் களங்கப்படுத்தியவர்களாக ஆகிவிடுகின்றோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய மார்க்கம் நமக்கு எத்தகைய தூய வழிகாட்டுதலை சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த ஹிஜாப் பர்தா என்பது ஏன் பலருக்கு கேள்விகளாக இருக்கலாம். ஏன் இன்று இஸ்லாமியர்களுக்கு கூட அவர்கள் கொஞ்சம் படித்து விட்டால், கொஞ்சம் பணத்தை பார்த்து விட்டால் இந்த ஹிஜாபை பிற்போக்குத்தனமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்நிய கலாச்சார தாக்கத்தால் அவருடைய சிந்தனை பலவீனம் அடைந்து விடுவதை, மோகித்து விடுவதை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, ரப்பு சொல்கிறார், நபியே நீங்கள் மூமின்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களது மர்மஸ்தானங்களை, தங்களுடைய கற்பை அவர்கள் பேணிக் கொள்ளட்டும். உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு தூய நெறி இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தான் இருக்கும். கண்ணால் கூட விபச்சாரம் செய்யக்கூடாது, ஒருவனுடைய கண்ணை கூட ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து, நீ திருமணம் முடிக்காத உனக்கு ஆகாத ஒரு பெண்ணை பார்த்து உனது கண்ணால் ரசிப்பதை கூட அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று எத்தனையோ ஹாஜிமார்கள், முஸ்லிம் சமுதாயத்தில் எத்தனையோ நபர்கள் சினிமாக்களை பார்த்து சீரியல்களை பார்த்து அவர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தொழுகையாளியால் அப்படி செய்ய முடியாது, அல்லாஹ்வை விசுவாசிக்கக்கூடிய ஒரு மூமினால் அப்படி செய்ய முடியாது. விபச்சாரம் என்பது அந்த ஒரு உறுப்பால் செய்யப்படுவது மட்டுமல்ல, இஸ்லாமிய வாழ்க்கையை பொறுத்தவரை கண்ணால் ஒரு பெண்ணை பார்த்து ரசிப்பதும் விபச்சாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். காரணம் என்ன? முதலிலே கண் பார்க்கிறது, பிறகு உள்ளம் ஆசைப்படுகிறது, அதை அடைய தூண்டுகிறது, மீண்டும் மீண்டும் சொல்கிறது. எனவேதான் அதை தொடர்ந்து தொடர்ந்து அந்த மனிதன் அந்த கெட்ட செயல்வரை சென்று விடுகிறான். இந்த சமுதாயத்திலே பரவி இருக்கக்கூடிய அத்தனை சீர்கேடுகளுக்கும் உண்டான அடிப்படைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள், பின்னோக்கி பாருங்கள். ஒரு பாவம் நடப்பதற்கு முன்னால், ஒரு கொலை நடப்பதற்கு முன்னால் பின்னால் என்னென்ன அந்த எட்டுகளை தாண்டி அந்த கொலை வந்திருக்கிறது, அந்த சூழ்நிலை வந்திருக்கிறது என்பதாக. ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இந்த திருமண வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய கண்ணை பாதுகாத்துக் கொள்வதற்கு, ஒரு மனிதனுடைய கற்பை பாதுகாத்து அவனுடைய உள்ளத்திலே ஒரு அமைதியை கொடுக்கின்றது. ஆகவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷரஷ் ஷபாப் மன் இஸ்தத்ஆ மின்கும்ல் பாஅத ஃலயதஸவ்வஜ். வாலிபர்களே, உங்களுக்கு யாருக்கு உடல் ஆற்றல் இருக்கிறதோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். உடல் ஆற்றல் இருந்தும் உங்களுக்கு பொருளாதார வசதி இல்லை என்றால் நீங்கள் உடனடியாக நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு ஒரு நல்ல ஹலாலான நீயத் இருக்க வேண்டும். அந்த நீயத்தின் என்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக, என்னுடைய ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் எனக்கு ஹலாலாக்கிய இந்த திருமணத்தை நான் செய்கிறேன். இதைத்தான் ஒரு முஸ்லிமான பெண்ணும் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், அல்லாஹ்வுத்தால இப்படித்தான் கட்டளை இடுகிறான். நபியே, மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும், தங்கள் கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை கற்பு என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹ் ஹராமாக்கியதில் தன்னுடைய இச்சைகளை தீர்த்துக் கொள்ள யார் நாடுகின்றாரோ, ரப்பல் ஆலமீன் அவனுடைய குர்ஆனிலே சொல்லுகின்றான், வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலகத் அய்மானுஹும். தங்களுடைய கற்புகளை, தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள் அல்லாஹ் அனுமதித்த மனைவிமார்களை தவிர, அல்லது அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதித்த அடிமை பெண்களை தவிர, இதை தவிர வேறு இடத்தில் தன்னுடைய ஆசையை யார் தீர்த்துக் கொள்ள விரும்புகிறாரோ அவர்கள் வரம்பு மீறிகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சகோதரர்களே, இன்றைய கலாச்சாரம் எந்த அளவு சீரழிந்திருக்கிறது என்றால், முஸ்லிம் வாலிபர்கள் கூட கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களிலே மேல்நிலை பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் கூட தங்களுக்கு என்று கேர்ள் ஃப்ரெண்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு தனிமையில் இருப்பது, பேசுவது, அவர்களை சந்திக்க செல்வது இன்னும் அடுத்து ஒரு படி மேல் போய் பெற்றோர்களும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு இன்று வந்து விட்டார்கள். பாதுகாப்பான இப்படிப்பட்ட ஒரு சீரழிவு சமுதாயத்தை எங்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது பாருங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆகவே திருமணத்தினுடைய நீயத் என்ன? என்னுடைய கற்பை, என்னுடைய ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன். இரண்டாவதாக, அல்லாஹ் அனுமதித்த ஹலாலான சந்ததிகளுடைய அந்த சந்ததிகளை நான் பெற வேண்டும். எனக்கு பிறகு என்னுடைய பிள்ளை எனக்காக துஆ கேட்க வேண்டும். சாலிஹான நல்ல பிள்ளைகளை உருவாக்குவது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமை. எப்படி தொழுகை, நோன்பு என்ற இறை வழிபாடுகளை நாம் செய்கிறோமோ அதுபோன்று இந்த பூமியிலே நல்ல சந்ததிகளை அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களை, ரப்பை நினைவு கூறக்கூடியவர்களை இந்த பூமியிலே விட்டு செல்வது ஒரு முஸ்லிமான ஆண், ஒரு முஸ்லிமான பெண்ணுக்குள்ள கடமையாக மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு பெரிய நோக்கத்திற்காகவும் இந்த திருமணத்தை நபிமார்களின் வாயிலாக நமக்கு சுன்னத்தாக ஆக்கியிருக்கின்றார். ஒரு தோழர் அதிகமான இறை பற்றின் காரணமாக கூறினார், நான் இனி திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், என்னை முழுமையாக இறை படியை அர்ப்பணித்து விடப் போகிறேன், இறை வணக்கு வழிபாட்டிலே நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளப் போகிறேன் என்று கூறியவுடன் அந்த செய்தி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செவியில் பட்டவுடன் அந்த தோழரை அழைத்து சொன்னார்கள், அறிந்து கொள், உங்களை விட நான் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுகிறேன், அறிந்து கொள்ளுங்கள், உங்களை விட நான் அல்லாஹ்வை அதிகமாக அறிந்தவன், நான் திருமணம் முடித்து மனைவி மக்களோடு வாழ்கிறேன், யாருக்கு என்னுடைய இந்த வழிமுறை பிடிக்கவில்லையோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல. ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்திலே துறவரம் என்பதற்கு அனுமதி கிடையாது. இறை வழிபாட்டை குடும்ப வாழ்க்கையிலிருந்து, ஆன்மீகத்தை குடும்ப வாழ்க்கையிலிருந்து தேட வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வுடைய வேதமும் நபியினுடைய வழிமுறையும் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பு சகோதரர்களே, இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான சில உபதேசங்களை சொன்னார்கள். ஒன்று என்ன, கணவன் அல்லாஹ்வுடைய வாக்கை கூறி, அல்லாஹ்வுடைய பெயரை கூறி சத்தியமிட்டு அந்த பெண்ணை தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுடைய மனைவிமார்களின் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். தொழுகையில் மட்டுமல்ல, உங்களுடைய மனைவிமார்களின் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு நீங்கள் நன்மையை நாட வேண்டும் என்று நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு சாப்பிட கொடுங்கள். நீங்கள் என்ன தரமான உடை உடுத்துகின்றீர்களோ அதே உடையை நீங்கள் உடுத்துவதற்கு அவர்களுக்கும் கொடுங்கள். நீங்கள் எங்கே தங்குகிறீர்களோ அதே அந்த இவ்வீட்டிலே அவர்களை நீங்கள் தங்க வையுங்கள். இது ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக். மனைவி கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தன்னுடைய கற்பை பேணி கொண்டு கணவனுடைய செல்வத்தை பாதுகாத்து, பாவம் இல்லாத, அல்லாஹ்விற்கு மாறுபாடு இல்லாத எல்லா விஷயங்களிலும் மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இந்த ஒரு உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் கணவன் மனைவி இருவருக்கும் கூறினார். இதிலிருந்து அநேக விளக்கங்களை அறிஞர்கள் நமக்கு எழுதுகிறார்கள். ஒன்று என்ன, கணவன் குடும்ப பொறுப்புகளை சுமக்கக்கூடியவனாகவும் அதை தாங்கிக் கொள்வதற்குண்டான மன வலிமை உடையவனாகவும் இருக்க வேண்டும். பதட்டமடைந்து விடக்கூடாது. சிரமங்களை பார்த்து அவன் தோன்று விடக்கூடாது. அல்லாஹ் எனக்கு என்னுடைய மனைவியையும் என்னுடைய பிள்ளைகளையும் பராமரிப்பதற்குண்டான வசதியை கொடுப்பான் என்று அந்த யக்கீன் உறுதி இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லாததால், அந்த நம்பிக்கை இல்லாமல் போனதால் தான் பலர் படித்திருந்தும் நல்ல வேலையில் இருந்தும் வசதியில் இருந்தும் கூட மனைவியிடத்தில், மனைவியின் குடும்பத்திடத்திலே வரதட்சணை வாங்குகிறார்கள். அது வீடாகவோ ரொக்கமாகவோ அல்லது வேறு வகையிலோ, இந்த வரதட்சணை பல வகையாக இருக்கிறது. சொல்வார்கள், நாங்க ஒண்ணுமே கேட்கலமா, நாங்க எதுவுமே கேட்கலையே. என்ன செய்வார்கள், பெண் பேச ஆரம்பித்த உடனே, நாங்க எங்க பொண்ணுக்கு ஒரு பொருள் போட்டோம், நாங்க எங்க பொண்ணுக்கு வீடு கொடுத்தோம், நாங்க எங்க பொண்ணுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தோம், நீங்க என்ன இப்படி செய்யாமையா போயிட போறீங்க, அவ்வளவுதான், நீங்க அப்படி செய்யாமையா போயிட போறீங்க, உங்களுக்கு நாங்க சொல்லணுமா, இதெல்லாம் இதெல்லாம் நாங்க கேட்கணுமா, நீங்க எவ்வளவு பெரியவங்க, இதை விட அதிகமா தான் செய்வீங்க நீங்க. இது என்ன தெரியுமா, ஒரு நாகரிகமான பிச்சை எடுத்து, இது எப்படி ஒரு நாகரிகமான பிச்சை. முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரங்க பாத்தீங்கன்னா, ஐயா போடுங்களம்மா, இப்ப டீ கடையில் நின்று ஒரு 10 ரூபாய் டீ குடிக்கணும். நாகரிகமான பிச்சை நடக்கிறது, அந்த மாதிரி ஆகிவிட்டது. பாதுகாக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர்களுக்கு வரதட்சணையை நீங்கள் கொடுத்து மனம் வந்து அவர்களை மன முடியுங்கள் என்று வாக்கம் தருகிறது. யார் பெண்ணிடத்திலிருந்து வரதட்சணை வாங்குகிறார்கள், எந்த வகை வாங்கினாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஹராம் தடுக்கப்பட்ட ஒன்று. லஞ்சம் எப்படி ஹராமோ, வட்டி எப்படி ஹராமோ, விபச்சாரத்தின் வருவாய் எப்படி ஹராமோ, மதுவின் வருவாய் எப்படி ஹராமோ, அது போன்று ஹராம் தடுக்கப்பட்ட ஒரு அநாகரிகமான ஒரு கேவலமான பாவமான வருவாய் இது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்க தாயத்து தொழுதாலும் சரி, அல்லது நேரம் அந்த காசு தூக்கிட்டு மக்கா மதினால போய் அங்க மக்காவுக்கு முன்னாடியே ரூம் போட்டு தங்கி தவாஃபா செஞ்சாலும் சரி, ஒண்ணுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். ஏன் ரப்பு சொல்கிறான், ஹலாலை சாப்பிட்டு நீ வணக்க வழிபாடு செய் என்பதாக. ஆகவே சகோதரர்களே, கணவன் மனைவிக்கு கணவன் செலவழிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அடுத்து சகோதரர்களே, இரண்டாவது கணவரிடத்திலே பொறுமை இருக்க வேண்டும், சகிப்பு தன்மை இருக்க வேண்டும், மனைவியை ஏற்றுக்கொண்டு அவளை திருத்தக்கூடிய மனப்பக்குவம் இருக்க வேண்டும். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உன்னுடைய மனைவி இடத்துல ஒரு குணம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் உடனே வெறுத்து ஒதுக்கி விடாதே, அவரிடத்துல இன்னொரு நல்ல குணம் இருக்கும், அதை தேடு என்று சொன்னார். அவரிடத்துல இன்னொரு நல்ல குணம் இருக்கும், அதை தேடு என்று சொன்னார்கள். ஒரு ஒரு குணம் உனக்கு சிரமம் கொடுக்கிறது என்றால் உடனே அவளை வெறுத்து ஒதுக்கி விடாதே. இது அதுதான் நடக்கிறது. முஸ்லிம் திருமணங்களில் முன்பெல்லாம் தலாக் என்ற வார்த்தையை கேள்விப்படுவதே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இப்போது பல ஊர்களிலே ஜமாத்தால் இந்த கேஸை தாங்க முடியவில்லை. அவ்வளவு கேசுகள், தலாக்குடைய கேசுகள், பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்களில். அடுத்து சகோதரர்களே, மனைவியாகப்பட்டவள் தனது கணவனுக்கு அன்பை கொடுக்க வேண்டும். அன்பு என்பது அழகில் அல்ல சகோதரர்களே, நளினமான பேச்சு. கணவனை பார்க்கும் போது அந்த அன்பான வரவேற்பிலே இருக்கிறது, கணவனுக்கு செய்யக்கூடிய பணிவிடையிலே இருக்கிறது, கணவனுக்கு செய்யக்கூடிய உபசரிப்பிலே இருக்கிறது. ஆனால் அந்த பரிதாபம், இன்று மனைவிமார்கள் அந்த அன்பை கொடுப்பதிலே பலர் தோல்வியுற்றார்கள் என்றே சொல்லலாம். அல்லது அதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார்கள், அந்த காலம் வரைக்கும் தான் அன்பு, அதற்கு பிறகு அவள் உண்டு, அவருடைய பிள்ளைகள் உண்டு, அவருடைய வேலை உண்டு. அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், அவருடைய மனைவிமார்களோடு அந்த மனைவிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த நெருக்கத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயதான காலம், நோன்புடைய மாதம், நோன்பு நோற்றிருக்கிறார்கள், ஒது செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். அன்னை உம்முசலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் விதவையாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முசலமாவை மனம் முடிக்கின்றார்கள். பல குழந்தைகளோடு உள்ளவர்கள், நுகருடைய தொழுகை, நோன்புடைய நேரம், ஒது செய்துவிட்டு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்முசலமாவை மனம் முடிக்கும் போதே 55 வயதை தாண்டி இருந்தார்கள். உம்முசலமா முன்னால் வந்து சிரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முசலமாவை கட்டி தழுவி விட்டு முத்தமிட்டு விட்டு மஸ்ஜிதுக்கு செல்கிறார். எப்படிப்பட்ட அன்பை, பாசத்தை கணவனாகிய ரசூலுல்லாஹ் மனைவியாகிய உம்முசலமாவிற்கு கொடுத்தார்கள், மனைவியாகிய உம்முசலமா ரசூல் கணவனாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று பாருங்கள். இன்னும் பலருக்கு மனைவிமார்களுக்கு சலாம் சொல்வதற்கே நேரம் இல்லை, மனைவிமார்களை விசாரிப்பதற்கே நேரம் இல்லை, பல மனைவிமார்களுக்கு கணவனிடத்தில் பேசுவதற்கு நேரம் இல்லை. வாழ்க்கை இப்படி திசை திரும்பிக் கொண்டிருக்கிறது. எனவே குடும்பங்களிலே நடக்கக்கூடாத, வீசக்கூடாத புயல் வீசிக் கொண்டிருக்கிறது. அல்லா பாதுகாப்பான. ஆகவே குறிப்பாக இந்த திருமண ஒப்பந்தத்தில் இப்போது சந்திக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த உபதேசம் இதுதான். கணவனிடத்திலே பொறுமை இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், மனைவியை பராமரிக்கக்கூடிய மன வலிமை இருக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த மனைவியின் மூலமாக எனக்கு மன திருப்தியை கொடு, என்னுடைய கற்பை பாதுகாத்துக்கொள், நல்ல சந்ததிகளை கொடு, இவளோடு நான் சொர்க்கத்திலும் இருக்க வேண்டும் என்ற அந்த துஆ இருக்க வேண்டும். ஏண்டா இவளை புரிசிய கத்தா கட்டி வச்சாரு, தனது கிடைக்கவே இல்லையா, எப்படிலாம் பேசுகிறாள், ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பாங்க, உன்னை போய் கட்டின முசிபத்து, நீ வந்ததுதான் முசிபத்து. எப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள், அழகான வார்த்தைகளை பேசும்படி, துஆவுடைய வார்த்தைகளை பேசும்படி சொன்னார்கள். மனைவி தப்பு செய்தால் கூட ஹதாக்கில்லா, அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டட்டும், அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும், அல்லாஹ் உன்னை நேர்வழிப்படுத்தட்டும் என்று நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இயேசுவது படிப்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. அதுபோன்ற சகோதரி கணவனோடு அனுசரணையாகவும், கணவனின் குடும்பத்தாரை தன்னுடைய குடும்பமாகவும், கணவனின் பெற்றோரை தன்னுடைய பெற்றோரை பேணுவது போன்று, தன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்வது போன்று கணவனுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்து, திருமணம் என்பது குடும்பங்கள் இணைவதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில், திருமணத்தால் குடும்பங்கள் பிரியக்கூடாது என்ற அந்த கொள்கையிலே இருந்து குடும்பத்தை பராமரித்து பக்குவம் உள்ள பெண்ணாக இருந்து இந்த திருமண வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களுடைய மகளார்கள் எப்படிப்பட்ட ஒரு பத்தினித்தனமான ஒரு பேணுதலான இறை வழிபாடும் கணவனின் பணிவிடையும் சேர்ந்த ஆன்மீகமும் உடல் சுகமும் சேர்ந்த ஈமானும் உடல் உலக வாழ்க்கையும் சேர்ந்த ஒரு அழகான வாழ்க்கையை முன்மாதிரியாக நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த ஒரு வாழ்க்கையை சகோதரியும் பேணி வாழும்படி அறிவுரை கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் எல்லா உண்மையான முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து அல்லாஹ்விற்கு பொருத்தமான மறுமையுடைய வெற்றிக்கு காரணமான நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்று துவா செய்தவனாக முடிக்கிறேன்.